إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد. بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. صدقه لهم அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதாக சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி அவர்களது உத்தம தோழர்கள் சாபியங்கள் சபா சாபியங்கள் ஏனையெல்லாம் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நாங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே முதலாவது இந்த பைஅத் என்ற உடன்படிக்கையை நாம் செய்கிறோம். இந்த பைஅத்திலே முதலாவது நாம் பயன்படுத்தக்கூடிய வாசகம் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அடிபணுவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஆவார்கள் என்றும் சாட்சியம் சொன்னவர்களாகத்தான் இந்த பைஅத்தை நாங்கள் செய்து கொள்கிறோம். எனவே இந்த கலிமாவை பொறுத்தவரை இது பல முக்கியமான அம்சங்களை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்று இந்த கலிமா மனிதர்களுக்கு மத்தியிலே வெறும் வார்த்தை அளவிலே தான் பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய ஆழமான கருத்துக்கள் அது பொதிந்திருக்கக்கூடிய அம்சங்கள் பற்றி அநேகமானவர்கள் சிந்திப்பதும் இல்லை, அதனை உணர்ந்து கொள்வதும் இல்லை. இந்த கலிமாவை பற்றிய சரியான விளக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் பல விடயங்களை நாங்கள் குறிப்பிடலாம். என்றாலும் அதனுடைய இறுதி வாசகம் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதன் ஆவார்கள் என்பதை நான் சாட்சி சொல்கிறேன், அதனை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு மனிதர் சொல்லுகின்ற நேரத்தில் அவர் எப்பொழுது அந்த விஷயத்திலே உண்மையாளராக இருப்பார், எப்பொழுது அவர் அந்த தூதரை உண்மையிலேயே தூதராக ஒரு வழிகாட்டியாக அங்கீகரித்த மனிதராக அவர் இருப்பார் என்றால் அவருடைய ஒவ்வொரு நடைமுறையிலும் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய விதத்திலே அவர்களுடைய முன்மாதிரியின் அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள் இருந்தால் அவர் சொல்லக்கூடிய இந்த கலிமாவிலே அவர் உறுதியாக இருக்கிறார். ஆனால் ஒருவர் இந்த கலிமாவை சொல்லுகிறார், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் உண்மையிலே அவரிடத்திலே அந்த தூதருடைய முன்மாதிரிகள் இல்லை என்று சொன்னார். பல கட்டங்களிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த தூதருடைய முன்மாதிரிகளையும் அவர்களுடைய வழிமுறைகளையும் தூக்கி எறிகின்றார் என்று சொன்னால் அவர் சொல்லுகின்ற வார்த்தை பொய். இதை தவிர இதற்கு வேறு எந்த ஒரு விதத்திலும் விளக்கம் சொல்ல முடியாது. அவர் வெறுமனே பொய்யை சொல்கிறார். அவருடைய முன்மாதிரிகள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஏனைய மனிதர்கள், ஏனைய சமூகங்கள், அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய நடைமுறை பாவனைகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், இவைகள் தான் அவர்களுடைய முன்மாதிரிகளாக இருக்கின்றன என்றால் அவர்கள் உண்மையிலேயே தூதரை அவர்கள் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளவில்லை. அது எத்தனை முறை கலிமா சொன்னாலும் செயல்பாட்டிலே நடைமுறையினை அது வரவில்லை என்று சொன்னார், அதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹு தஆலா அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்திலும் அதே போன்று தூதருக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்திலும் பல அல்குர்ஆனிய வசனங்களை எங்களுக்கு இறக்கி அவைகளின் மூலமாக இந்த தூதருடைய கட்டுப்பாடு என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் அல்குர்ஆனில் சூரத்துல் முஹம்மத் என்ற அத்தியாயத்தின் 33வது வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, விசுவாசிகளே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அதே போன்று தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா துபுதீலு ஆமாலக்கும், உங்களுடைய நடைமுறைகளிலே உங்களுடைய செயல்பாடுகளிலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அவனுடைய தூதருக்கு மாறு செய்து உங்களுடைய அமல்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே எங்களுடைய அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், எப்படி அல்லாஹு தஆலா வழிகாட்டி இருக்கிறானோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமல் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிகாட்டலின் பிரகாரம் அந்த அமல் நடந்தால்தான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்களாக இருக்கும். அது அல்லாமல் எத்தனை ரூபாய் செலவழித்து ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே செலவழித்து ஒரு வணக்கத்தை ஒரு மனிதர் செய்கிறார், ஆனால் அல்லாஹ் காட்டிய பிரகாரம் அவனுடைய தூதர் காட்டிய பிரகாரம் அந்த அமல்கள் அந்த செயல்பாடுகள் இல்லை என்று சொன்னால் அந்த செலவுகள் எல்லாம் அணியாது, அந்த அமல்கள் வீண் விரயம், அதிலே எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உண்மையிலேயே வழிகாட்டல், சிறந்த ஒரு வழிகாட்டல் உலகத்திலே அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறு யாரும் கொண்டு வர முடியாது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தொழுகையிலே நாங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நாங்கள் இதனை சொல்லுகிறோம். என்ன சொல்கிறோம்? வஅஹ்ஸனுல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டல்களிலே மிக சிறந்த வழிகாட்டல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்று சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய நடைமுறைகளிலே எங்களுடைய மனதிலே அது சரியாக பதியவில்லை, அதனை நாங்கள் சரியான நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. வெறுமனே தொழுகையிலே ஓதுகின்ற வெறும் தலங்காகத்தான் அதனை நாங்கள் பயன்படுத்துகின்ற வழியா எங்களுடைய வணக்க வழிபாடுகளிலும் இபாதத்துகளிலும் இது ஆக்கிரமிப்பு செலுத்தவில்லை. ஒரு சரியான ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் அவர் இந்த இஸ்லாத்திலே நுழைந்த காலத்திலிருந்து அவர் முடிந்த வரைக்கும் அவருடைய எல்லா செயல்பாடுகளிலும் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான், அவருடைய தூதர் எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலேதான் அவர்களுடைய அமல்களையும் விவாதத்துகளையும் செயல்பாடுகளையும் அமைக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் அந்நிய மதத்தினவர்களை பார்த்து அந்நிய கலாச்சாரங்களை பார்த்து இந்த இஸ்லாத்திற்குள்ளும் அதனை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வார்களாக இருந்தால் அவர்கள் இந்த இஸ்லாத்திலே இருப்பதிலே பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, வமா கான லில் முஃமினி வலா முஃமினத்தி, எந்த ஒரு மூமினுக்கும் அதே போன்று எந்த ஒரு விசுவாசியான பெண்ணுக்கும் உரிமை கிடையாது. எப்பொழுதும் இதா கலாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரது மின் அம்ரிஹி, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை விதித்ததன் பிறகு, ஒரு செயல்பாடு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதித்ததன் பிறகு, தங்களுடைய சுய அபிப்பிராயங்களை வைத்து சுய செயல்பாடுகளை வைத்து அவர்கள் கருத்து சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய இந்த வணக்க வழிபாடுகள் சொன்னமான விஷயங்களில் அதே போன்று மார்க்க விடயங்களில் யார் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, அவர்கள் சாதாரண வழிகள் அல்ல, அவர்கள் மிக தூரமான ஒரு வழிகேட்டிலே போய்விட்டார்கள் என்று சூரத்துல் அஹ்சாப் என்ற அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். எனவே ஒரு விசுவாசியான ஆணுடையதும் பெண்ணுடையதும் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு விஷயத்தை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு கட்டளையிட்டு விட்டால், அதே போன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு தீர்மானித்து தந்துவிட்டால், அதற்கு மாற்றமாக அதனை விட சிறந்த ஒன்றை அவர்கள் கொண்டு வருவதற்கோ, அதற்கு மாற்றமான ஒன்றை சரியானது என்று கருதுவதற்கோ அவர்களுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. இப்படி கருதி யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, மிகச்சிறந்த ஒரு நடைமுறையை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லாத அவனுடைய தூதர் சொல்லாத நடைமுறைகளை கொண்டு வந்து மாறு செய்கிறார்களோ, அவர்கள் மிக தூரமான வழிகளிலே போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். அதே போன்று அல்லாஹ் தூதரை அனுப்பியதனுடைய நோக்கம் என்ன? வெறுமனே இந்த வேதத்தை மட்டும் இறக்காமல் தூதரை அனுப்பியதன் நோக்கம் அந்த சமூகங்களுக்கு மத்தியிலே அந்த மனிதர்கள் பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதராக இருந்து கொண்டு ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செயல்படுத்தி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்பியிருக்கிறார். இதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா ஆதாக்கும் ரசூலு ஃபகுது, உங்களுடைய இந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்து உங்களுக்கு தருகிறாரோ, அது நாகரிகம் என்ற பெயரிலே அவர் கொண்டு வரக்கூடிய எதுவாக இருந்தாலும், பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், உங்களுடைய தூதர் அதனை கொண்டு வந்தால் நீங்கள் அதனை பிடித்துக் கொள்ளுங்கள். அதே போல வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, உங்களுடைய அந்த தூதர் எந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று உங்களை தடுக்கிறார்களோ, அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். வத்தகுல்லா, இன்னும் நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இக்காப், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தன்னதை கொடுக்கின்ற விஷயத்திலே மிக கடுமையானவன் என்று சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தில் 7வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஆக்கியிருக்கிறார். இதனால் தான் நாங்கள் ஆரம்ப கலிமாவிலே இந்த இஸ்லாத்திலே நுழையக்கூடிய காலடி எடுத்து வைக்கக்கூடிய முதலாவது சந்தர்ப்பத்திலே சொல்லக்கூடிய விஷயம், நான் தூதரை ஏற்றுக்கொள்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய ஒரு தூதராக ஒரு வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லித்தான் இஸ்லாத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறோம். காலடி எடுத்து வைப்பதற்காக மட்டும் சம்பிரதாய பூர்வமாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாது, காலாகாலத்திற்கும் இஸ்லாத்திலே அந்த மனிதன் செயல்படக்கூடிய காலத்திலெல்லாம் அந்த தூதருடைய முன்மாதிரிகளும் அவர்களுடைய நடைமுறைகளும் அவர்களிடத்திலே பிரதிபலிக்க வேண்டும். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையிலே அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் பயன், அதுதான் உடன்படிக்கை. வெறுமனே வாயளவிலே உடன்படிக்கையை செய்துவிட்டு அவர்களுடைய செயல்பாடுகளிலே மாற்றங்களை கொண்டு வருவதாக இருந்தால் அந்த பொய்யான உடன்படிக்கை அல்லாஹுக்கும் தேவை கிடையாது, அவருடைய தூதருக்கும் தேவை கிடையாது, ஏனெனில் யாருக்கும் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, தேவையும் இல்லை. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தூதருடைய நடைமுறையை பற்றி சொல்கிறார், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸன, அல்லாஹினுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இது யார் இதனை அழகிய முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வார், யார் அவர்களை உண்மையிலே தங்களுடைய ரோல் மாடலாக யார் பார்த்தார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லி காட்டுகிறார், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யார் மறுமையிலே அல்லாஹை சந்திப்பேன் என்கின்ற ஒரு விஷயத்திலே உறுதியாக இருந்து அல்லாஹ்விடத்திலே நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள், அதே போன்று மறுமையினாலே அல்லாஹ்வுடைய சந்திப்பை அவர்கள் நம்புகின்றார்களோ அதிலே ஆதரவு வைக்கிறார்கள், அல்லாஹை அதிகம் அதிகம் ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹுக்கு நான் மாறு செய்துவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை நான் முறித்துவிடக் கூடாது, எந்த காலத்திலும் அல்லாஹுடைய என்னை ஒரு குற்றவாளியாக ஆக்கக்கூடாது என்று அல்லாஹை அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு சொல்கிறார். எனவே நாங்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால், உண்மையான மூமின்களாக இருந்தால், இந்த பயத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆரம்ப வார்த்தை உண்மையிலேயே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால், எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அல்லாஹுடைய அந்த வார்த்தையில் அதே போன்று அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்மாதிரி மிக தெளிவாக காட்டப்படவில்லை. ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதருடைய அந்த முன்மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கவில்லை என்றால், அந்நிய கலாச்சாரங்கள் தான் இஸ்லாமிய கலாச்சாரங்களை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த கலாச்சாரங்களை விட மிக முன்னுதாரணமான கலாச்சாரமாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும், மேலே சொன்ன எல்லா குற்றங்களுக்கும் நாங்கள் உள்ளாக வேண்டியவர், மிக தூரமான வழிகேட்டிலே செல்ல வேண்டியவர், அதே போன்று அல்லாஹுடைய சரியான சந்திப்பை எங்களால் எதிர்பார்க்க முடியாது, வெற்றிகரமாக அல்லாஹுடைய திருப்தியோடு அல்லாஹ் எங்களால் சந்திக்க முடியாது. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஸஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், குல்லு உம்மத்தி யத்குலூன அல்ஜன்னா, என்னுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் சுவனம் செல்லக்கூடியவர்களாக இருப்பார், இல்லாமல் அதா, எவர்கள் என்னை மறுக்கிறார்களோ அவர்களை தவிர, அல்லது எவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர. உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தோழர்கள் கேட்டார்கள், வமன் யஹ்தா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எல்லோரும் சுவர்க்கம் செல்வார்கள் மறுப்பவர்களை தவிர என்கிறீர்கள், யார் மறுப்பார்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தாஅனி தகலல் ஜன்னா, யார் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் சுவனம் அடைவார்கள், வமன் அஃபானி ஃபகத் அபா, யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், வாயில விட இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை என்று மறுப்பதுதான் மறுப்பு என்று நாங்கள் பிழையான ஒரு நினைப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். மறுப்பு என்பது வாயினால் மறுப்பது மட்டும் மறுப்பதல்ல, செயல்பாடுகளினால் நாங்கள் ஒன்றை செயல்படுத்தி காட்டுவதும் தெளிவான ஒரு மறுப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் சுவனம் நுழைவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் மறுத்து விட்டார்கள், அவர்கள் வெறுமனே மாறு செய்து விட்டார்கள் என்பது அல்ல, அவர்கள் மறந்து விட்டார்கள். காரணம், அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் தூதரை விட வேறொருவன் இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் நடைமுறைப்படுத்திய அந்த கலாச்சாரங்களை விட
வேறு ஜாகிரிய கலாச்சாரங்கள் அந்நிய கலாச்சாரங்கள் அவர்களிடத்திலே பெரிய இடத்தை பிடித்திருக்கின்றன. இவர்கள் தான் அல்லாஹின் தூதரை மறுப்பவர்கள். எத்தனை முறை கரிமா சொல்லுவதிலே அர்த்தம் கிடையாது, அதிலே பிரயோஜனம் கிடையாது. எவர்கள் தூதருடைய இந்த வழிமுறைகளை எல்லாம் மறுக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் மறுத்தவர், மாறு செய்கிறவர்கள் மறுத்தவர். இதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். அதே போன்று நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கக்கூடிய பிரார்த்தனை பாத்திஹா சூராவிலே வருகிறது. யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு நேரான பாதையை காட்டிவிடுது, எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த பாதை, எவர்களுக்கு உன்னுடைய கோபம் ஏற்பட்டதோ, எவர்களை நீ கோபித்தாயோ அவர்களுடைய வழியும் அல்ல, எவர்கள் வழி தவறி சென்றார்களோ அவர்களுடைய வழியும் அல்ல, இவர்களுடைய வழி அல்லாமல் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அத்தகைய நல்லவர்களுடைய வழியிலே எங்களை நீ செலுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் அந்த பிரார்த்தனை காற்றிலே பறந்து விடுகிறது. கோபமுடையவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு தகுதியானவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அதே போன்று நிராகரிப்பாளர்களும் முஷ்ரிக்குகளும். இன்றைக்கு எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒவ்வொரு நடைமுறைகளிலும் இந்த அந்நிய கலாச்சாரங்கள் அந்நிய நடைமுறைகள் மிக தாராளமாக புலங்குகின்றன. அதற்கு மனப்பூர்வமான இடத்தை நாங்கள் கொடுக்கிறோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அது சத்தியமான நேரான ஒரு பாதையாக அது இருக்காது. அது சாபத்துக்குள்ளான கோபத்துக்குள்ளான யூத கிறிஸ்தவர்களுடைய பாதை. அல்லாஹ் அந்த பாதையிற்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். மக்கள் சொல்லுகிறார்கள். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. இந்த அந்நிய கலாச்சாரம் என்ற விடயங்களை எடுத்துக்கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சுன்னாவை விட்டு மாற்றமாக நடக்கக்கூடிய இந்த நடைமுறைகளை எடுத்துக்கொண்டார். இன்று இளைஞர்களிலும் அதே போன்று பெண்களிலும் அதே போன்று பல பெரிய ஆண்களிலும் மிக சர்வ சாதாரணமாக அவைகள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த முடிவெட்டுகின்ற விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக தடுத்தார்கள். எப்படி? ஒரு பக்கம் முடியை வெட்டிவிட்டு அதனை சிதைத்து விட்டு இன்னொரு பக்கம் அப்படியே முடியை விடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். எந்த அளவு ஒரு சிறு பிள்ளை அப்படியான ஒரு நிலைமையிலே கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். ஒரு சிறு பிள்ளையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடைமுறைக்கு அனுமதி தரவில்லை என்று சொன்னால் இன்று எத்தனை இளைஞர்கள் அந்நியர்களை பின்பற்றி, சினிமா நடிகர்களை பின்பற்றி, விளையாட்டு வீரர்களை பின்பற்றி அவர்களுடைய முடிகளை வெட்டுகிறார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். ஒரு பக்கம் முடி வெட்டப்படுகிறது, இன்னொரு பக்கம் முடி அப்படியே விடப்படுகிறது அல்லது அதிகமாக அது விடப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு நரகத்திலே செல்லக்கூடிய ஒரு நாய் செய்கிறான் என்பதற்காக அதற்கு பின்னால் செல்லக்கூடிய இளைஞர்களுடைய நிலை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்திற்குள் நீங்கள் அந்நிய கலாச்சாரங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஜும்மாவுடைய நேரம் சுருக்கமாக இருப்பதால் சுருக்கமாக முடித்துக் கொள்ள நான் முயற்சி செய்கிறேன். அதே போன்று தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள், யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒப்பாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டு தாடியை வெட்டுவது மட்டுமல்ல, இன்னும் ஒரு படி மேலால் சென்று எவனோ ஒருவன் பொய் வெட்டினான் என்பதற்காக, ஏதோ ஒரு அமைப்பிலே தாடியை சிதைத்தான் என்பதற்காக அவனை போன்று செய்கிறார்களே, அல்லாஹ்வுடைய பயம் இவர்களுக்கு இருக்கக்கூடாதா? அல்லாஹ்வை இவர்கள் பயப்படக்கூடாதா? அல்லாஹ்வின் தூதருடைய அந்த நடைமுறை எங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானது அல்ல. யாரோ ஒருவன் செய்யக்கூடிய நடைமுறை எங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானதாக மேலானதாக இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோமே. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். சாதாரண விடயமல்ல இது. திருமணங்களிலும் அதே போன்று மிக முக்கியமான சந்தர்ப்பங்களிலும் இன்று 40 வயது தாண்டியவர்கள் கூட தாடியை வெட்டுகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? என்ன மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம்? வெறுமனை கலிமாவை சொல்வதிலே பைய செய்வதிலே வேலை கிடையாது. செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளே உண்மையாளர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். யாயுகள் ஆவணம் விசுவாசிகளே கூறும் ஆத்மாவிட்டி உண்மையாளர்களாக நீங்கள் இருங்கள், அவர்களோடு இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். எத்தனை எத்தனை கலாச்சாரங்கள், எத்தனை எத்தனை நடைமுறைகள், மார்க்கத்துக்கு புறம்பான நடைமுறைகள் எங்களிடத்திலே தலை விரித்து ஆடுகின்றன. அதைகளை எல்லாம் பார்த்துக் கொண்டு அனுமதித்துக் கொண்டு சரியான உபதேசங்கள் இல்லாமல் அவைகளை கண்டிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன உணர்வினை நாங்கள் இருக்கிறோம்? அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். மேலதிக விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தொலைவின் பிறகு உங்களுக்கு நான் தருகிறேன். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وجمع لنا بعد وشيم கலிமாவினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி, அதாவது தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றது, அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. இப்ப தூதர் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணம் அவங்களோட நடைமுறைகளை எடுத்துக்கொள்வது, அதை புறக்கணிக்கிறதுக்கு இல்லை. இப்ப புறக்கணிக்கிறேன்னு சொன்னா நாம வந்து அவங்கள உண்மையிலே தூதரா எடுத்துக்கொள்ள இல்லைங்கிறதுதான் அதனுடைய சரியான ஒரு அர்த்தம். இப்ப தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்க எடுத்துக்கொண்டா அவங்க நாங்க பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் மன்னரையை நாங்க சந்திக்கும் வரைக்கும் தேவையான எங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் சில வழிகாட்டல்களை கற்று தந்திருக்கிறாங்க, அவங்க நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. பதுகளைத்தான் நாம சொல்றது வழிமுறை சுன்னாக்கள் நாம சொல்லுவோம். இந்த வழிமுறைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் வந்து இதை விரும்பணும், இதுல ஆதரவு வைக்கணும், இதை ஆசைப்படணும், இதை விரும்பி இது இந்த வழியில போயிட்டே இருக்க வேண்டியது. ஏன் ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் அவர் வந்து அல்லாஹ் விரும்பக்கூடியவரால இருக்கிறார். அல்லாஹும் அதைத்தான் அனுப்புறான்னு சொல்லி காட்டுறாங்க. கொல் நபியே நீங்க சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹுவை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னோட விஷயங்கள் அப்படியே எடுத்து நீங்க பின்பற்றுங்கள். அப்ப யுஹிபுக்கும் அல்லாஹு தஆலாவும் உங்களை விரும்புவான்னு சொல்லி அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்ல சொல்றேன். இதைத்தான் நாங்க வந்து நம்புவோம். இதை நடைமுறையில கொண்டு வந்து இதுல உள்ள விஷயங்கள் மார்க்கத்துடைய எவ்வளவோ அம்சங்கள் இருக்குது, தொழுகை இருக்குது, ஜகாத், நோன்பு, அது இது, திருமணம், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் இதுகள் எப்படி நடக்கணும்ன்ற ஒரு வழிகாட்டல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. அப்ப அந்த வணக்க வழிபாடுகள்ல அவங்க காட்டி தந்த அந்த நடைமுறைகள் இல்லாம வேறு சில பாவமான விஷயங்கள், அதே மாதிரி மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், வேறு சில கலாச்சாரங்கள் நாம உள்ளாகிறதுக்கு ஒரு காலமும் இடம் கொடுக்க கூடாது. ஆனா ஒரு சிலர் இடம் கொடுப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலத்துல இப்படியான ஒரு தன்மை என்னுடைய உம்மத்துல உண்டாகும். சஹீஹுல் புகாரில் அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு அவங்கதான் உலகத்தையே வந்து ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் ஒவ்வொரு கலாச்சாரங்களையும் நடைமுறைப்படுத்தி வழிகடுத்துட்டு இருக்கிறாங்க. ஷைத்தானுடைய துணையோ இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய நடைமுறைகள், அவர்களுடைய பாவனைகள், அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எப்படி? சான் சானாக, முளம் முளமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள், அணு அணுவா பின்பற்றுவீர்கள். மார்க்கத்துக்கு அந்த அளவு முன்னுரிமை உங்கள்கிட்ட இருக்காது. அதை நீங்க முன்னுரிமை கொடுக்கவும் மாட்டீங்க. தூதர் எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்து அது மாதிரி போகின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்காது. சில நேரங்கள் உங்களுடைய ஈமான் எடுபட்டு அதால நீங்க செய்யக்கூடிய விஷயம்னா, யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த நடைமுறைகளை நீங்கள் சான் சானாக முளம் மூலமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு நான் விசுவாசம், ஒரு உதாரணம் சொன்னாங்க, அவர்கள் வந்து ஒரு உடும்பு பொந்துக்கள் அவர்கள் புகுந்தாலும், இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு ஃபேஷன், இது ஒரு நடைமுறை என்று சொல்லி புதுசா வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு உடும்பு பொந்துக்க போய் புகுந்தாலும் அதையும் பார்த்துட்டு அதை யோசிக்காம நீங்களும் செய்வீங்கன்னு சொன்னாங்க. அப்ப சகாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், எங்களுக்கு முன்னால் உள்ளாருன்னா யார சொல்றீங்க, யூத கிறிஸ்தவர்களையா அப்படின்னு கேட்டதோடு சொன்னாங்க, வேற யாரு? ஏன்னா அந்த காலத்துல யூத கிறிஸ்தவர்கள் நல்லா அடங்கி ஒடுங்கி இருந்தாங்க. சகாபாக்கள் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. யூத கிறிஸ்தவர்களை நினைச்சு கூட பாக்குறது இல்ல. ஆனா வந்து புறவு அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னதோட நாங்க அவங்களையா பின்பற்றுவோம்னு கேட்டாங்க. வேற யாருந்தாங்க? இன்னைக்கு நாங்க பாக்குறோம் இந்து மக்கள கலாச்சாரம், கிறிஸ்தவ மக்கள கலாச்சாரம், யூத மக்களுடைய கலாச்சாரம், வேற இந்த பிரிவுகள்ல இருக்கக்கூடிய ஜாகிரிய கலாச்சாரம், இது எல்லாமே சேர்ந்து சில நேரங்களில் எங்கள் சில விஷயங்களை சங்கமிக்கிறது. ஆனா ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் இதை பார்க்கவும் கூடாது, இதுக்கு அனுமதி கொடுக்கவும் கூடாது. ஏய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க. என்ன, ஒரு சில மனிதர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் என்ன செய்வாங்க, தாங்க செய்யாததை சொல்லுவாங்க. அது மாதிரி ஏவப்படாத சில விஷயங்கள் அள்ளி போட்டு செய்வாங்க. இது குர்ஆனில் ஒரு ஹதீஸ்ல நபியோட வழிகாட்டல்லையோ எதுவுமே அது இருக்காது, போட்டு செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பார்த்துட்டு சும்மா இருங்கன்னு சொன்னாங்க. ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமின், அதனை பார்த்து யார் தன்னுடைய கையால் போராடி அதனை தடுக்கிறாரோ அவர் விசுவாசி. ஃபமன் ஜாஹதஹும் பிலிஸானிஹி ஃபஹுவ முஃமின், அதை பார்த்து தன்னுடைய கையால் தடுக்கக்கூடிய சக்தி இல்லை, தன்னுடைய நாவினால் தடுக்கிறார் என்றால் அவரும் விசுவாசி. ஒமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ முஃமின், ஒரு ஆளுக்கு சொல்லவும் இயலாது, அதை கையால தடுக்கவும் இயலாது, உள்ளத்தால வெறுத்து ஒதுங்குகிறார் அவரும் விசுவாசி. அது ஒண்ணுமே இல்லைன்னா வலைத்த வரா அதாலிகம் என ஹப்பத்து கருதலை. அதுக்கு பிறகு இந்த மூணு கட்டத்துக்கு பிறகு, கையால தடுக்கிறது, நாவால தடுக்கிறது, அல்லது உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கிட்டு வர, இந்த மூணு கட்டத்துக்கு பிறகு ஈமானின் ஒரு கடுகு பிரமாணம் கூட இல்லைன்றாங்க. ஈமானுடைய கடைசி கட்டம்னா இவ்வாறான ஒரு தீமைகள், அனாச்சாரங்கள், ஒரு பிழையான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்துல நாங்கள் ஒதுங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு என்னதான் மாலை போட்டு எங்களை வரவேற்றிருந்தாலும் சரி, எங்களுக்கு என்னதான் காட் கொடுத்து வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தாலும் சரி, நாங்கள் அந்த மாதிரியான இடங்களில் பேசி கலந்து கொண்டு அவங்களுடைய அந்த அனாச்சாரங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. இப்படியான சில விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் ஒரு சில விஷயங்களில் சில முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா முஸ்லீம்களுக்கு தேவையான தாராளமான உபதேசங்கள் வழங்கப்பட்டு தான் இருக்குது, கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனா இதையும் மீறி, இதையும் தாண்டி சில பிழையான விஷயங்களை சிலவங்க செய்துறாங்க. அதால பல முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க, தலைமைத்துவம் பாதிக்கப்படுது. இல்லை பாருங்க, திருமண வீடுகளை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த திருமண வீடுகள்ல திருமணம் பேச ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு முதல் குழந்தை கிடைக்கும் வரைக்கும் எத்தனையோ கலாச்சாரங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, எத்தனையோ அந்நிய கலாச்சாரங்கள். மார்க்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுல எத்தனையோ பாவமான விஷயங்கள் கலக்கப்படுது, பணங்கள் வீணடிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூன்று விஷயங்களை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறார். ஒண்ணு என்ன, இப்படி சொல்லப்பட்டது, அப்படி சொன்னாங்க சொல்றது, அது மாதிரி கூடுதலா பற்றி கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறது, அதே மாதிரி இந்த பணங்களை வீணாக்குதல், இதையும் அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு திருமண வீட்டை எடுத்துக்கிட்டா எவ்வளவு பிழையான அனாச்சாரங்கள் ஜாகிரிய கலாச்சாரங்களுக்காக வேண்டி அவங்களோட பணங்களை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வீணாக்குறாங்க. இதுக்கு வேறையா முஸ்லீம்களுக்கு அழைப்பு? இதனால முஸ்லீம்கள் பாரிய அளவில் பாதிக்கப்படுற கோயில் புறக்கணிச்சிட்டு வரையலாத ஒரு நிலைமை, ஒரு பெரிய ஒரு சங்கடம். ஆனா உண்மையிலே நாங்க புறக்கணிச்சிட்டு வரோம், அதை நாம ஒவ்வொருவரும் கையில் எடுக்கணும். போறோமா அங்க ஏதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு புறமான ஒரு செயல்பாடு நடக்குதா? சாப்பிட்டமோ சாப்பிடையே, தள்ளி தூக்கி போட்டு வந்துட வேண்டிய. இதுதான் ஈமான் கடுகளவாவது சரி இருக்கக்கூடிய ஒரு மூமினுடைய செயல்பாடு. அதுவும் இல்லைந்த அல்லாஹ் பாதுகாக்கணும், சிலவங்க சில நிர்பந்தமான ஒரு கட்டத்துக்குள்ள உள்ளாக்கியாங்க. சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்தது, நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஏன்னா மார்க்கத்துக்கு புறமான எதுவும் நடக்காதுதானே, வாக்குறுதி தந்தா நடக்காது, வாங்க திருமணத்துக்கு பார்த்து செய்யுங்க அப்படின்னு. எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா எத்தனையோ விஷயங்களை கண்ணால பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆனா அதனை கருத்தில் கொண்டு நான் வங்கனை தூக்கி எறிஞ்சிட்டு வரக்குள்ள பல முஸ்லீம்கள் பலருக்கு மத்தியில குழப்பம், சண்டை, சச்சரவும், இப்படியான பல சிக்கல் வருது. இதால நாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இனி எந்த வீடுகளுக்கும் பேச்சு நடக்கிறது இல்லை. திருமணம் யாருக்காக சரி முடிக்கணுமா, அவங்க வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்க எல்லாத்தையும் தயாரிப்போம், இன்ஷா அல்லாஹ் தயாரிச்சு நோட்டீஸ் போர்டில் போடுவோம், குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னுக்கு ஜமாஅத்துக்கு தெரிவிக்கப்படும், அதுக்குரிய சில நிபந்தனைகளை நாங்க சொல்லுவோம், அதற்கு கட்டுப்பட்டு உடன்பட்டு வந்தால் பள்ளியில திருமணம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். வேற அங்க வீடுகளுக்கு போயிட்டு அங்க உள்ள இதுகளை பார்த்துக்கிட்டு புறக்கணிச்சிட்டு வர வேண்டிய ஒரு சில கட்டங்கள், சில மனசு தப்புகள் இதெல்லாம் வாங்க. இப்படி ஒரு முடிவுக்கு நாங்க வந்தாச்சும் அதுல பல கயிறுகள் இருக்குது. பல முஸ்லீம்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க, அவ முஸ்லீம்களுடைய துவாக்களும் கிடைக்கும். அதே மாதிரி வேற யாராவது சில வெளியில இருந்து வரக்கூடியவங்க வந்து ஜமாத்துடைய தொழுகைகள், அமைப்புகள், திருமண விஷயங்கள் முஸ்லீம்களை பார்ப்பாங்க. ஒரு ஒரு தாவத்தாக வந்து விஷயம் இருக்கும். அதாவது நாம இந்த ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு முஸ்லீம்களால் தள்ளப்பட்டிருக்கு. ஒரு நாங்க வந்து பாவத்தை கண்டு போட்டு அதையும் சமாளிச்சு போட்டு அதுல நாங்க மார்க்க விஷயங்கள் நிறைவேற்றா அது அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் எங்கடையுமான பாதிப்புகளாகிட்டு. அதனால இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய திருமணங்கள் அது யாருடைய திருமணமாக இருந்தாலும் அது பள்ளியில தான் நடத்தப்படும். அதுல இன்ஷா அல்லாஹ் எல்லா சகோதரர்களும் உறுதியா இருந்து கொள்ளுங்க. யாரும் வந்து இங்கே அது இல்ல இது இல்ல இது நல்லா நடக்கும் இது நல்லா நடக்குதுன்னு சொல்லி திரும்ப வந்து எந்த ஒரு கருத்தையும் பண்ணுவாங்க. இதை தெளிவா உறுதியா நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். சமீபத்துல எங்கட ஜமாத்துக்குள்ள நடந்த ஒரு நாலஞ்சு திருமணங்கள் எல்லாமே பெய், எல்லாமே அந்நிய கலாச்சாரங்கள் பற்றிய ஊடுருவி இருக்குது. மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நாங்க பார்த்துக்கிட்ட அனுமதிக்கு இயலாது. அதாவது முஸ்லீம்கள் இந்த அந்நிய கலாச்சாரங்கள் பின்பற்றுற விஷயத்தை ரொம்ப கவனமாயிருக்கு. இது எங்களுக்கு தேவை. ஒரு திருமணத்தை பொறுத்தவரையில இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான இஸ்லாமிய திருமணம் எப்படி நடத்தப்படணும் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் சரியான ஒரு விளக்கத்தை நாங்கள் கொடுக்கோம். இப்ப அதன்படிதான் விஷயம் நடக்கும். இஸ்லாமிய திருமணத்தை எடுத்துக்கொண்டா மாஷா அல்லாண்டு கடன்படவும் தேவையில்லை, கஷ்டப்படவும் தேவையில்லை, மிக அழகான முறையில் திருமணத்தை சுலபமா எளிமையாக முடிக்கலாம். அந்த அளவு இஸ்லாம் அழகிய வழியை காட்டி தந்திருக்கிறது. இன்னைக்கு அவங்க சொல்றது கேட்கறது, சொந்தக்காரர்கள் சொல்றது கேட்கறது, ஜாதகத்தில் உள்ளவங்க சொல்றது கேட்கறது, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், ஆடம்பரமா செய்யணும், அந்த நடைமுறையை கொண்டு வரணும், இந்த நடைமுறையை கொண்டு வரணும், நாளுக்கு நாள் இந்த ஜமாத்தினுடைய திருமணங்கள் மோசமான ஒரு நிலைமைக்கு போய் தெரிகிறது. இது யாரையும் குறிப்பிட்டு சொல்றதுக்காக சொல்ல விஷயம், அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா இது இந்த ஒரு நான் செய்யற உபதேசத்துக்கு மதிப்பே இல்லை. நான் சொல்ல வர்றது எல்லா சகோதரர்களும் இதுல தெரிஞ்சாலும் அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் புறக்கணிக்கணும், எங்களை ஈமான நாம பாதுகாத்துட்டு நாங்கள் வந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரங்களை நாங்கள் விரும்பவே கூடாது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஸஹீஹ் புகாரியில 6882வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஏன்னா அல்லாஹ்விடத்திலே அபகலு நாசி இலல்லாஹி ஸலாஸா, மூன்று பேர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் கடுமையான கோபத்துக்குரியவர்கள் மூன்று தரப்பினர். அதிலே ஒருவர் முல்ஹிதுன் ஃபில் ஹரம், ஹரமும் சொல்லக்கூடிய மக்கா அந்த காபா எல்ல, அதே மாதிரி மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி அந்த எல்ல, அந்த எல்லைக்குள்ளே இருந்துகிட்டு வரவும் வீரரான ஒரு விஷயத்தை சிந்திச்சிருக்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானவர்கள். அதெல்லாம் நடக்குது இன்னைக்கு மக்கா எல்லைக்குள்ளேயும் பிதாத்துகள் குபுறுகள் அது மாதிரி அனாச்சாரங்கள் நடக்குது, மதீனா எல்லைக்குள்ளையும் சர்வசாதாரணமாக நடக்குது. ஆனா அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கோபத்துக்குள்ள அவங்க உள்ளாகுவாங்க. அதே மாதிரி இஸ்லாத்திலே இருந்து கொண்டு ஜாஹிலிய கலாச்சாரங்களை விரும்புவார், ஜாஹிலிய அனாச்சாரங்கள் நடைமுறைகள் அதுகளை கொண்டு வந்து இதை நடைமுறைப்படுத்தணும் இதை செய்யணும்னு சொல்லி விரும்பக்கூடியவர்கள். இன்னைக்கு திருமணத்துல 100-க்கு 90 தான் நடக்குது, இஸ்லாத்துல விஷயங்கள் ரொம்ப குறைவா இருக்குது. 100-க்கு 90 விதமான விஷயங்கள் அந்நிய கலாச்சாரங்கள் சார்ந்த விஷயங்களாகத்தான் தெளிவாக. எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்ட வேண்டும், ஒரு முஸ்லிமுடைய இரத்தத்தை ஓட்ட வேண்டும் என்பதற்காக அலைஞ்சி திரிகிறோம். எந்த ஒரு இதுவும் இல்ல, சரியான இஸ்லாமிய காரணங்கள் இல்ல, ஆனா வந்து ஏதோ ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள் எடுத்து போட்டு அடிக்கிறதுக்கு சண்டைக்கு வெற்றத்துக்கு குத்திரத்துக்கு நிக்கிறது. இப்படியான மூன்று பேரும் அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்துக்கு ஆளானவர்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், இஸ்லாத்துல இருந்து கொண்டு ஜாஹிலிய வழிமுறைகளை ஜாஹிலிய கலாச்சாரங்களை நாங்க விரும்ப இயலாது. இன்னைக்கு திருமண வீடுகள்ல இதான் நடக்குது, எத்தனையோ ஹராமான விஷயங்கள் நடக்குது. 5 விரலுக்கு மோதிரத்தை போட்டு வச்சிடறாங்க. இஸ்லாத்துல கூடுமா உண்மையிலே தெரியுமா தெரியாதாண்டா தெரியும், ஆனா என்ன நடக்குது அந்த நேரத்துல எல்லாத்தையும் மறந்துடலாம். அல்லது வேற யாராவது சரி ஜாஹிலிய குடும்பங்கள் வந்து போட்டு போடுன்னு அவங்க வந்து போட்டுட்டு இல்லை. ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையில நாம இடம் கொடுக்கல. இஸ்லாத்துல அனுமதி என்ன, இந்த 2 விரலுக்கும் மோதிரம் போட இயலாது. நடுவிரல் அது மாதிரி சுட்டு விரல் மோதிரம் போடுறதுக்கு தர, ஆனா இன்னைக்கு விரும்பி அதை போடுறாங்க. அவளை போய் பார்க்கக்கூடிய பெண்கள் போய் சொல்லிக்கலாமா சொல்லவும் வேணும், ரொம்ப ஒரு திண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. இப்படியான ஒரு நிகழ்வுல நாங்க காண்கிறோம். அப்ப இந்த நேரத்துல வந்து இதுகளை புறக்கணிக்கிறது வந்து எங்களுடைய ஒரு கடமையாக இருக்குது. அதே மாதிரி போட்டோ வீடியோக்கள் சர்வசாதாரணமாக எடுக்கப்படுது, மரவணைகள் சோதிக்கப்படுது. ஏன்னா அந்த கணவரையும் அந்த மனைவியையும் வச்சு அழகு பாக்குறாங்க, அந்த பெண்ணை வச்சு அழகு பாக்குறாங்க, போட்டோ வீடியோ எடுக்கிறாங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அல்லாதான் எங்களை பாதுகாக்கணும். இதெல்லாம் எவ்வளவோ மார்க்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, பச்சை துரோகமான விஷயங்கள். இதுல நாங்க ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி விருந்துக்கு நாங்க கூப்பிடறது முஸ்லீம்களை கூப்பிடுறோம், அல்லது சொந்தக்காரர்கள் நெருங்கி உறவினர்கள் அவங்களோட விஷயங்கள், முருத்தர்களை கூப்பிடுறாங்க, நிராகரிப்பாளர்களை கூப்பிடுறாங்க. இவங்களுடைய விருப்பம் யாருங்க, அல்லாஹ்வுக்காக விரும்புறாங்களா அல்லாஹ்வுக்காக விரும்புறாங்களா இல்ல. இந்த நடைமுறைகளை எல்லாம் எங்களால் அவதானிக்க இயலாதென்ற ஒரு முடிவுக்காகத்தான் நாம் எங்களால் இயன்ற வரைக்கும் தகவல் கிடைச்சா கூப்பிட்டு விசாரிப்போம், நடவடிக்கைகள் எடுக்கும். அது இல்லாம இந்த திருமண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நடத்துறதுக்கு இன்ஷால்லாஹ் போறதில்லை. பள்ளி உள்ளதான் எல்லா திருமணங்களும் நடக்கும். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன இந்த தாடி வெற்ற விஷயங்கள் முடிவெற்ற விஷயங்கள் இதையெல்லாம் எத்தனையோ பேர் கொடுப்போக்கா இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் முடிகள் மோசமான முறையில வெட்டப்படுது, பட நடிகர்களை பாக்குறாங்க, அது மாதிரி விளையாட்டு வீரர்கள் அந்த அமைப்புகளை பார்த்து முடிகளை வெட்டுறாங்க, அது மாதிரி தாடிகளை வெட்டுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வைக்க சொன்னாங்க வளருங்கன்னாங்க, அதை பின்ப செய்யலாது. யாரோ ஒருத்தவன் வந்து தாடி முடி முன்னுக்கு வச்சு ஜேவிபி அனுரகுமார் திசாநாயக்க மாதிரி தாடி வச்சுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு மாதிரி ஃபெஷன்கள்ல அந்த தாடியை வச்சுக்கிருக்கிறாங்க. அந்த திருமணம் முடிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு பார்த்தா தாடி நல்லா இருக்குது, மாப்பிள்ளைய பார்த்தா திருமணம் முடிக்கிறாங்க மாப்பிள்ளைய பார்த்தா தாடி போயிடுச்சு. என்ன ஒரு இது. அப்ப அந்த திருமணத்துக்கு ஒரு வேற ஒரு சவால் தூர தடத்துல இருந்து வந்துருந்தாங்க, நான் அதுல கலந்து கொள்ள இல்ல, ஆனா அவர் வந்து இருந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டார். இப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்க எங்களை இஸ்லாத்தை விற்க கூடாது, தெளிவுபடுத்த கூடாது, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அப்ப எங்களுடைய எல்லா விஷயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அந்த சுன்னத்துகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், வழிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், அவங்களுக்கு மாறு செய்யணும் நாங்க நினைக்க கூடாது. அது அப்படி செஞ்சோம்னு சொல்லிட்டோம்னா அது நிச்சயமா நாங்க ஏதோ ஒரு பிச்சனாவில் மாற்ற வேண்டியவர்கள். அந்த எச்சரிக்கையும் அல்லாஹு தஆலா அனுப்புனான் அல்ல சொல்றேன். எவர்கள் அல்லாஹனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்யணும். எப்படி துசீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு ஒரு ஃபித்னா பிடிக்கும் அல்லது அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய ஒரு தண்டனை கிடைக்கும் என்கின்ற விஷயத்திலே அவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சூரத்து நூர் இந்த அத்தியாயத்தில் 63வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். இதை நாங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். நாங்க மாறு செய்யக்கூடாது, தெரிஞ்சுக்கிட்டே அந்த மாறு செய்வோம் சொல்லி சொன்னா சின்ன ஒரு பிச்சனா போதும் அந்த மார்க்கத்தில் இருந்து கலந்து சின்ன ஒரு பிச்சனா லேசான ஒரு விஷயம் அவங்களுக்கு போதும், அதை பிடிச்சுக்கிட்டே அவங்க எல்லாத்தையும் இந்த ஏதோ மார்க்கத்தில் பிளகன்ற மாதிரி போயிடுவாங்க. ஆனா பிச்சனா அவங்க என்ன விஷயம் என்றா ஏன் அவங்க போறாங்கன்னா அவங்க அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்யறாங்க. அதாலதான் அந்த சின்ன ஒரு பிச்சனாவும் அவங்களை வந்து பிடிக்குது, அவங்கள திரட்டுது, இஸ்லாத்துல இருந்து விரலோட வைக்குது. சரியான ஆக்களா இருந்தா, மார்க்கத்துல சரியா உறுதியா இருந்தா, அல்லாஹ்வுக்கும் தூதரும் கட்டுப்படக்கூடிய ஆக்களா இருந்தா எந்த ஒரு பிச்சனாவும் இன்ஷால்லாஹ் அவங்களை பாதிக்காது. இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது எத்தனையோ சில விஷயங்கள் இருக்குது, நாங்க இதுகளை சரியா பார்த்து எங்களோட நடைமுறைகளை கொண்டு வரணும். இந்த ஜாகிரிய கலாச்சாரங்கள் பித்னாக்கள் இதுகளுக்கு நாங்க ஒரு காலமும் இடம் கொடுக்க கூடாது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு முஸ்லிமையும் ஒவ்வொரு பெற்றோரையும் இந்த விஷயத்துல உறுதியா இருக்கக்கூடியதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்யணும். அதுமாதிரி இன்ஷா அல்லாஹ் 12வது இப்ப தர்பியாவுக்குரிய ஏற்பாடுகள் நடக்குது, அதுக்கான வசூல்களை போட்டோம். அல்ஹம்துலில்லா நிறைய சகோதரர்கள் பேர்களை கொடுத்தாங்க, சில நிதிகள் சேர்ந்தது. ஆனா எவ்வளவுதான் நிதி சேர்த்தாலும் வந்து நடக்கக்கூடிய வேலைகளை பார்த்தா நீ எவ்வளவோ தேவைப்படுறது மாதிரி விளங்குது. ஏன்னா நாம ஒரு வேலையில இறங்குறோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கை வச்சு, ஆனா இப்போ இறங்கி பார்த்தா விளங்குது அது டபுள் ஆகும். அப்ப சகோதரர்கள் இன்னும் யாரும் பேர்கள் கொடுக்காம இருந்தா அவங்களோட பேர்களை மாயிரி தோற்ற கொடுத்து இதில் கொடுத்து கொள்ளுங்க. அப்ப ரிபாத் சகோதரர் அவரும் இல்ல, அவர்கள பேரை கொடுத்தவங்க மாயிரி சோழர்ல அந்த பணத்தை கொடுத்து கொள்ளலாம். அசீமும் இல்லையா, அசீம் சாரும் இல்ல, அப்ப அவர்கள பேரை கொடுத்தவங்களும் மாயிச்ச பேரை கொடுத்து திட்டம் கொள்ளுங்க. இன்ஷால்லாஹ் அதுல யாராவது சரி இன்னும் பேர் கொடுக்காம இருந்தா அவங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதுல கொடுங்க. இந்த விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அடுத்தது இப்போ பைரவ் சிங் அவங்களோட விசாரம், சிறுக்கான விஷயங்கள் ஏற்பட்டு பைரவ் சிங் அவங்களோட விசாரம் பண்ணியிருக்கிறது. ஒரு தவற சொன்னாங்க வந்து இப்படி போகிறது இந்த முடிவை கொஞ்சம் போறது இல்லைன்ற ஒரு முடிவை கொஞ்சம் பரிசீலனை செய்ய, நாங்க போனா தானே அங்க உள்ள விஷயங்களை பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு சில நேரங்கள் அங்க போயிட்டு அந்த எலும்பிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த இந்த புறக்கணிச்சிட்டு வாரத்துக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதால நாம இப்படி இருந்ததுக்கா சரி, ஆனா தகவல்கள் கிடைக்கும். தவறுகள் வந்து சொல்லுவாங்க இப்படி ஒண்ணு நடந்தது, உணர்வுள்ள முஸ்லீமா செய்வார ஏதாவது ஒரு சம்பவங்கள் மார்க்கத்துக்கு முறை நடந்ததுன்னு சொன்னா அவங்க வந்து செய்வாங்க. நாம அங்க இடத்துல ஒரு பண்ண பேரு சில குழப்பங்கள் சிக்கனாக்கள் ஏதாவது ஒன்று உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால இந்த மற்ற இடங்கள்லயும் தான் இந்த நடைமுறை தான் இருக்குது. வேற வேற இதுலாம் பள்ளியில தான் செய்யறாங்க. நாம தான் வந்து கொஞ்சம் இறக்கம் காட்டி பண்ணி போறோம். அப்ப நாம பள்ளியில வச்சுக்கிட்டா பல விஷயங்களுக்கு அது ஹைரா இருக்கும். அப்படி ஒரு கால மீள் பரிசீலனை செய்யணும்னா அதுக்கு சில பிறகு யோசிச்சு பார்ப்போம். இப்போதைக்கு இது நடைமுறையில வருது.
சிறு சம்பந்தமான விடயங்களில் ஈடுபட்டு தௌபா செய்து மீண்டும் பயத் செய்து கொண்டவர்கள் ஏத்தாலை, ஹம்தா, யுஸ்ரி, முன்ஃபிக், முனவர், ஹம்தா, ஏத்தாலை, யுஸ்ரி ஏத்தாலை, முன்ஃபிக் ஏத்தாலை, முனவர் ஏத்தாலை, ஹிஷாம் ஏத்தாலை, ஹாஜா ஏத்தாலை, என் உசாமா ஏத்தாலை, சுஹைல் ஏத்தாலை, சித்தியா ஏத்தாலை, சமீஹா ஏத்தாலை, நசீலா ஏத்தாலை, மின்ஹாரா ஏத்தாலை, ஹசீனா ஏத்தாலை, ஜுன்னா புலனி, கமால் புலனி, ரிஹான் புலனி, மாஹிரா புலனி, நசீரா புலனி, மரியம் புலனி, சித்தி ஹதீஜா புலனி. புதிதாக பயத் செய்து கொண்டவர்கள் அஸ்ஹா குலனி, ஜனீபா வவுனியா. சுப்ஹானல்லாஹ்.